வணக்கம் நேர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை வழக்கறிஞர் ஜே ஞான ஜமிழா அவர்கள் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தை பத்தி தாங்க நம்ம கூட பேச போறாங்க. இவங்க கூட இணைந்து உரையாடுவது யாருன்னு பாத்தீங்கன்னா, நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்காக, குறிப்பா இந்த பாலியல் தொடர்பான, இளம் வயது திருமணம் தொடர்பான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்குது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் நிறைய நடக்குது. அது சார்ந்து சட்ட ரீதியான என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது குறித்து, என்னென்ன நீதிமன்றத்தின் மூலமாக நம்ம முறையிட்டு நம்மளுடைய நீதிகளை பெற முடியும் அப்படிங்கிறது குறித்து இன்னைக்கு வழக்கறிஞர் ஜமீலா மேடம் நம்மளோட தொடர்பில் இருக்காங்க. வணக்கம் மேடம். முதல்ல உங்களை பற்றின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கோங்க மேடம்.
நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜமீலா. நான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வழக்கறிஞராக பணி செய்து வருகிறேன்.
பாலியல் சார்ந்த குற்றங்கள் நிறைய நடைபெறுது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இன்னைக்கு செய்தித்தாள்கள்ல, வானொலிகள்ல பாக்குறோம். இந்த குற்றங்கள்லாம் ஏன் இன்றைய காலகட்டத்துல அதிகரிச்சு காணப்படுது? இதுக்கெல்லாம் என்ன காரணம் மேடம்?
எனக்கு தெரிஞ்சு இது வந்து சமூக மாற்றங்கள். சமூக மாற்றங்கள் அப்படின்னு சொன்னா, பழைய காலத்துல என்ன அப்படின்னா, எல்லாரும் கூட்டு குடும்பத்துல இருந்தாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்து நியூக்ளியர் ஃபேமிலிக்கு வந்து எல்லாரும் கன்வெர்ட் ஆனதுதான் இதோட மெயின் ரீசன். முன்னாடி எல்லாம் என்ன அப்படின்னா, பெண் குழந்தைங்களை வந்து வெளியில அனுப்ப மாட்டாங்க. வெளியில அனுப்புனாலும் நம்மளுடைய கண் பார்வையிலே இருப்பாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளோட ரிலேஷன்ஸாவே இருப்பாங்க. குழந்தைங்களை வந்து பாதுகாப்பான ஒரு சூழல்ல விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த விளையாடுற சூழ்நிலும் சோசியலிசம்ங்கிற பேர்ல வந்து எல்லாரும் வந்து எல்லாருக்கூடையும் பழக விடுறது ஒரு விஷயம். அது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. கெட்ட விஷயத்த சொல்லி கொடுக்கறது வந்து பெற்றோருடைய கடமை, அதை செய்யறது இல்ல. குழந்தைங்களுக்கு இது தப்பு அப்படிங்கிறது தெரியாதப்போ, அந்த தப்பு தொடங்குற நேரம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. அதனாலதான் அதுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து உருவாகுது. தென் அடுத்து வந்து இன்டர்நெட் மொபைல். அது வந்து இப்ப வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து 3 இயர்ஸ் அபோவே வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் இன்டர்நெட் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால பிள்ளைங்க வந்து அதனாலயும், அது மூலமாகவும் கெட்டு போறாங்க, அது மூலமாகவும் பிள்ளைங்க வந்து தவற பயன்படுத்த. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது சில குழந்தைங்க சொல்லும், சில குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க. சொல்ற குழந்தைங்களை வந்து நம்ம வந்து உடனே 100க்கு கால் பண்ணி கூட நீங்க ஸ்டேஷனுக்கு போறதுக்கு கஷ்டமா இருக்குதா, 100க்கு கால் பண்ணி கூட நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம். இன்ஃபார்ம் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களே வந்து டைரக்ட் கம்ப்ளைண்ட் வந்து கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆபீசர் வந்து வந்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் வந்து குழந்தைய நீங்க கூட்டிட்டு போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பேரண்ட்ஸரோ வெல்விஷரோ யாராவது ஒருத்தவங்க கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போதும். அங்கிருந்து சட்டம் வந்து இப்ப வந்து ரொம்ப தெளிவா இருக்குது. அங்கிருந்து என்ன அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஒரு உமன் போலீஸ் ஆபீசர் வந்து வருவாங்க. வந்து குழந்தைய ஃப்ரெண்ட்லியா, அதுவும் வித்தவுட் அவங்களோட யூனிஃபார்ம் இல்லாம நார்மலா ஃப்ரெண்ட்லியா வந்து அவங்க வந்து நம்ம குழந்தைய வந்து விசாரிச்சுட்டு வீடியோ ஆடியோ எவிடன்ஸோட அவங்க வந்து போயிட்டு டைரக்ட் உடனே எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து இப்போ இருக்கிற நடைமுறை. ஆனா பேரண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து வெளியில தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து இந்த நடக்கிற தப்ப வெளியே தெரிவிக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு இப்போ நம்ம குழந்தைக்கு நடக்கிற மாதிரி இன்னொரு குழந்தைக்கும் நடக்கும். அதனால அதை முதல்ல தடுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சட்டம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. குழந்தையுடைய பெயரோ எந்த ஒரு டீட்டெயிலோ வந்து போலீஸ் ஸ்டேஷன் மூலமாகவோ கோர்ட் மூலமாகவோ வெளியில போகாது. அதனால வந்து தைரியமா முதல்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்.
இப்ப நம்மளுடைய இந்திய சட்டத்தின்படி ஒரு குற்றம் வந்து பதிவு செய்யப்படுது அப்படின்னா, முறையா வந்து காவல்துறையில இந்த எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கையை வந்து பதிவு செய்வாங்க. இப்ப ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய குடும்பம் நபர்கள் வந்து வழக்கு பதிவு செய்யறாங்க அப்படின்னா, அந்த பதிவு செய்யக்கூடிய எஃப்ஐஆர் பதிவு செய்யறத எப்படி முறையா செய்வாங்க, அதுல என்னென்ன நடைமுறைகள்லாம் வந்து பின்பற்றி இருக்கு, அதுல என்னென்ன தகவல்கள்லாம் வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட கேட்பாங்க, அந்த எஃப்ஐஆர் பதிவு அப்படிங்கிறது முறையா எப்படி நடைபெறும் மேடம்?
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாதிக்கப்பட்டவங்க மூலமா, அதாவது பேரண்ட்ஸ் தான் கொடுக்கணும்னு இல்லை, யார் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ ஒரு வெல்விஷர் கொடுக்கலாம், அந்த இதுல இருக்க தேர்ட் பர்சன் கூட பார்த்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கண்டிப்பா போலீஸ் வந்து உடனே எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ண, ப்ரைம் ஆஃபீஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. குழந்தைய வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தேவைப்பட்டா குழந்தைக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கறதுக்காக. தென் அதுக்கப்புறம் கரெக்டா அந்த அக்யூஸ்ட் யாருன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த அக்யூஸ்டுக்கும் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பிளஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் வந்து அவங்க வந்து அவங்கள ரிமாண்ட் பண்ணுவாங்க.
இன்றைய காலகட்டங்கள்ல இந்த குழந்தைகளுக்கான இந்த பாலியல் குற்றங்களை பத்தி பொறுத்த மட்டும் இல்ல, இந்த போக்சோ சட்டம் அப்படிங்கறது இன்னைக்கு பரவலா எல்லாருக்கும் மக்கள் மத்தியில இதை பத்தின தகவல்கள் வந்து தெரிஞ்சிருக்கு. இப்ப போக்சோ சட்டத்தை பொறுத்த மட்டும் இல்ல, இந்த குழந்தைகளுக்கு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆதரவா போக்சோ சட்டம் எப்படிப்பட்ட ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்புல வழங்குது, இதுல என்னென்ன நெறிமுறைகள் இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கு மேடம்?
போக்சோ சட்டம் வந்து என்ன அப்படின்னா சிறப்பு நீதிமன்றங்கள் இப்போ வந்து கரண்ட்ல வந்த அமெண்ட்மெண்ட் படி ஸ்பீடி ட்ரையல் நடக்கு, வித்தின் இயர்க்குள்ள வந்து பனிஷ்மெண்ட் கிடைச்சிருது. நடைமுறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எஃப்ஐஆர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தைய வந்து ஒரு பெண் அதிகாரி வந்து விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு என்ன பண்றாங்க வந்து குழந்தைய ரெண்டாவது சிறப்பு நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ணும் போதும் ஒருவேளை அந்த குழந்தைக்கு வந்து எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, கோர்ட்னா ஒரு ஃபியர் வருது அப்படின்னு சொன்னாக்கி நம்ம அதுக்குள்ள ஆக்ஷன்ஸும் நமக்கு வந்து இந்த ஆக்ட்ல இருக்குது. இப்போ ஒருவேளை குழந்தை வந்து கோர்ட்டுக்கு வர விரும்பல அப்படின்னா காவல் ஆணையர் ஒருத்தங்களை நியமிச்சு நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸ்லயே வந்து விசாரணை நடக்கிறதுக்கும் அதுவும் வித் பேரண்ட்ஸ் அண்ட் பாதுகாவலர் அவங்களோட வச்சு மட்டும் விசாரணை வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு திருப்பி அந்த குழந்தைய வந்து அந்த சூழல்ல இருந்து முற்றிலும் விலக்கி வைக்கிறாங்க. அக்யூஸ்ட் சைட்ல வந்து யாருமே வந்து குழந்தைய வந்து அணுக முடியாது. எப்பவும் வந்து அந்த அக்கரன்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் இனி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குழந்தையுடைய மனநிலையை பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த அக்யூஸ்ட வந்து குழந்தைய கண் முன்னாடி வந்து எப்பவுமே காமிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் விசாரிப்பாங்க. குறுக்கு விசாரணைன்னு ஒரு இது வரும்போதும் என்ன அப்படின்னா தேவைப்படுற கேள்வியை மட்டும் சிறப்பு நீதிமன்றத்தோட பெர்மிஷனோட சிறப்பு நீதிமன்ற அதிகாரியை மட்டும்தான் வந்து குழந்தைய வந்து விசாரிக்க முடியும். விசாரிச்சு தேவைப்படுற கொஸ்டினை மட்டும் கேட்டுட்டு குழந்தைக்கு சரியான நீதி வந்து இந்த சட்டத்தின் மூலமா வாங்கி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை நம்ம வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைய வந்து ஒரு சிறப்பு அதிகாரி வந்து விசாரிப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து முக்கியமான ஸ்டேட்மெண்ட். சேம் அதே ஸ்டேட்மெண்ட்டை வந்து சிறப்பு நீதிமன்றத்துல வந்து கேட்கும் போதும் குழந்தைய வந்து அதே குழந்தை மாறாம அதையே சொல்லும் போது அதுவே வந்து ஒரு ஸ்பெஷல் எவிடன்ஸா வந்து எடுத்துப்பாங்க. வேற எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாத பட்சத்திலையும் இந்த மாறாத தன்மையுடைய ஸ்டேட்மெண்ட் அது வந்து ஒரு ஒரு வந்து சிறப்பு எவிடன்ஸா எடுத்துக்கிட்டு கோர்ட் வந்து கன்விக்ஷன் கொடுக்கும்.
இப்ப ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு எதிர்பார இடத்துல குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த குழந்தையே மனம் வந்து ஒரு முழுமை இல்லைன்னா கூட தன்னுடைய வயது கேட்ட மாதிரி ஒரு தனக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இந்த தவறு நடந்ததுக்கு பாக்குறதுக்கான நேரடியான சாட்சியங்களோ வேற எந்த விதமான பதிவுகளோ நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இந்த குழந்தை சொன்ன இந்த தகவல்களுடைய அடிப்படையில மட்டுமே எப்படி வழக்கு பதிவு செய்து அந்த குழந்தைக்கு ஏற்பட்டக்கூடிய அநீதியை வந்து சட்ட ரீதியா அதுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு சட்டத்துல இடம் இருக்கா மேடம்?
ஆமா, எப்படின்னா போலீஸ்க்கு வந்து இந்த பர்டன் வந்து போலீஸ்க்கு தான் இருக்கு. ஏன்னா குழந்தைய நீங்க அதிகமா டிஸ்டர்ப் பண்ண கூடாது. குழந்தை என்ன சொல்லுதோ அது சொல்ற வார்த்தைய அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும், அது மட்டும்தான் போலீஸ் செய்யணும். அதுக்கப்புறம் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ வந்து போலீஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா அந்த நேரம் குழந்தையோட மனநிலை எப்படி பாதிக்கப்பட்டது, குழந்தை வந்து எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்து எப்படி விளையாடுது, எப்படி அதோட மனநிலை இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்படி இருந்துச்சு, இதையும் வந்து சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் ஆட்டு போலீஸ் வந்து எடுத்துப்பாங்க. பக்கத்துல நெய்பர்ஸ் கிட்ட வந்து கேட்பாங்க, அந்த அதுவும் ஒன் ஆஃப் எவிடன்ஸா எடுத்து குழந்தை எந்த வகையிலும் தொந்தரவு பண்ணாம இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துதான் அவங்க வந்து எஃப்ஐஆருக்கு வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க.
இப்ப போக்சோ சட்டத்தை பத்தி நம்ம பேசும் பொழுது ஒரு போக்சோ சட்டத்துல வந்து ஒரு பதிவு வந்து நடைபெற்றிருக்கு, ஒரு வழக்கு வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நீதிமன்றத்துக்கு அடுத்தபடியா பாதிக்கப்பட்ட நபர்கள் இப்ப திடீர்னு யாரு வந்து சம்பந்தப்பட்டவங்க குற்றம் இழைச்சிருக்காங்க அநீதி இழைச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருமே கண்டறியப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நீதிமன்றத்துக்கு அடுத்தபடி காவல்துறையினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்குது, அவங்க பாதிக்கப்பட்டவங்களையும் அந்த தவறு இழைத்தவங்களையும் எப்படி வந்து முறையா அணுகுவாங்க, இதுல காவல்துறையோட நிலைப்பாடு என்ன மேடம்?
காவல்துறை வந்து எப்படி அப்படின்னா, காவல்துறை வந்து இந்த பனிஷ்மெண்ட் எதுவும் நமக்கு கொடுக்க முடியாது. அவங்க வந்து சரியான படியில வந்து ரெண்டு பேரையும் டைரக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். குழந்தை பாதிக்கப்பட்டதுன்னா அந்த குழந்தை பாதிப்பு இல்லாம எப்படி ஸ்டேட்மெண்ட் எடுத்து அவங்களை வந்து ஒரு சேஃபா வச்சுக்க முடியுமோ அந்த இடத்துல வந்து அவங்களை வந்து தனியா வச்சுக்கிறதும், குழந்தை கிட்ட இருந்து இந்த அக்யூஸ்டை பிரிச்சு வைக்கிறதும் போலீஸோட வேலைதான். அப்போ ஆனா அக்யூஸ்ட் அப்படிங்கிறது வந்து எப்ப பனிஷ்மெண்ட் வருதோ அது வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க அட்வொகேட் வைக்கிறதுக்கும் அவங்க கேஸ் நடத்துறதுக்கும் வந்து போலீஸ் வந்து இடம் விட்டுதான் ஆகணும். இது போக போலீஸ் வந்து மேபி அந்த குழந்தை வந்து அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கி அவங்க வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து குழந்தை வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன் சென்டர் இருக்குது, இது மூலமா அவங்களை வந்து அப்சர்வேஷன்ல வைக்கலாம். இந்த மாதிரி டைரக்ஷன் வந்து போலீஸ் மூலமா வந்து அவங்களுக்கு கிடைக்கும்.
இப்ப ஒரு சில சூழல்கள்ல ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களாலேயோ குடும்பத்துல இருக்கக்கூடிய தூரத்து சொந்தங்களாலோ இந்த மாதிரியான பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் அந்த பாதிப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கு சட்ட ரீதியா என்னென்ன நடைமுறைகள்லாம் வந்து முறையா இன்னைக்கு மேற்கொள்ளப்படுது மேடம்?
பொதுவா போக்சோல வந்து பனிஷ்மெண்ட் வந்து 3 to 5 years அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு குழந்தைய பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களால குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு வருது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து அதிகமா கொடுக்குறாங்க. நார்மல் பர்சனுக்கு 3 years பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா செக்ஷுவல் அசால்ட்டுக்கு, இவங்களுக்கு வந்து 5 to 7 years கொடுக்குறாங்க. அது வந்து குழந்தைங்களோட அவங்க இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அதிகமா தான் கொடுக்குறாங்க.
இந்த செல்போன் மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் குழந்தைகளை பொறுத்த மட்டும் என்னென்ன பாலியல் ரீதியான அபாயங்களுக்கு அந்த குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுறாங்க மேடம்?
செல்போன்ல பிள்ளைங்க இப்போ ஃபுல்லாகவே வீடியோ கேம் விளையாடுறாங்க, அதுல வந்து வீடியோ சாட்டிங் எல்லாமே இருக்கு. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, யாருமே தெரியாம அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது மூலமாகவும் குழந்தைகளுக்கு வந்து பாலியல் தொந்தரவு வர ஆரம்பிச்சிருது. இதுக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்களோட ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணணும். பிள்ளைங்க என்ன விளையாடுறாங்க, அதுல என்ன நடக்குதுங்கிறத வந்து அவங்க வந்து கவனிக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைங்களை வந்து மொபைல் கொடுக்குறாங்க, கொடுக்கும் போது பேரண்டல் கண்ட்ரோல் ஆப் யூஸ் பண்ணி கொடுக்கணும், அதுவும் கொடுக்கறது இல்லை. அதனாலதான் பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னே பேரண்ட்ஸ்க்கு தெரியறது கிடையாது. அதுக்கப்புறம் சேஃப் அன்சேஃப் கேமிங் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், அதுவும் சொல்லி கொடுக்கறது இல்லை. முக்கியமா குழந்தைங்களுக்கு வந்து யாருக்கிட்டையும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறத பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைங்கள ஓரளவு இந்த சூழ்நிலையில இருந்து தவிர்த்து நம்ம எடுத்துட்டு வரோம்.
இனிமேல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு சட்டத்துல என்னென்ன பாதுகாப்பு நடைமுறைகள்லாம் வந்து இருக்குது, அதை பாதிக்கப்பட்டவங்க முறையை எப்படி சட்ட ரீதியா அணுகி இந்த நடைமுறைகளையும் இந்த சலுகைகளையும் எப்படி மரம் நம்ம பெற்றுக்கொள்வது?
குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போலீஸ் மூலமாவே சைல்டு வெல்ஃபேர் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து அப்சர்வேஷன்ல வைக்கிறாங்க. எல்லாமே ஃப்ரீயாவே, அதாவது சட்டம் மூலமா எல்லாமே ஃப்ரீயாவே குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்சர்வேஷன் இருக்குது, ஷெல்டர் ஹோம் இருக்குது, குழந்தைங்களை அந்த சூழ்நிலையில இருந்து வந்து கொஞ்சம் விலக்கி வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கேற்ற கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. கொடுத்துதான் வந்து குழந்தைங்களை நார்மல் நிலைக்கு கொண்டு வராங்க. இது எல்லாமே சட்டத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறமும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கும் போது நம்ம வந்து டிஎல்எஸ்ஏ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியில வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணும் போது அப்ளிகேஷன் கொடுக்கும் போது குழந்தையோட பாதிப்பை வந்து மனசுல வச்சு அதுக்கு இன்ட்ரீம் ரிலீஃபும் கொடுக்குறாங்க. இன்ட்ரீம் ரிலீஃப்னா இடைக்காலத்துல ஏற்பட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு இழப்பீடு தொகையா வந்து கொடுக்குறாங்க. அது குழந்தையோட பாதிப்பை பொறுத்து, குழந்தைக்கு தேவைப்படுறதை பொறுத்து. இப்போ கவுன்சிலிங் பர்சனலா வந்து அவங்களுக்கு வந்து பிரைவேட் கவுன்சிலிங் தேவைப்படுது, அதுக்கு வந்து செலவாகுது அப்படிங்கறத வந்து கவர்மெண்டே வந்து கொடுக்குறாங்க. அது வந்து மேக்சிமம் அமௌண்ட் வந்து 10 lakhs வரைக்கும் வந்து பனிஷ் ஆஃப்டர் த கேஸ்க்கு அப்புறம் 10 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து கவர்மெண்ட் கொடுக்கறது. இது போக போக்சோ ஆக்டை பொறுத்த வரைக்கும் குழந்தையோட பாதிப்பு அதிகமா இருக்கிற பட்சத்துல அந்த அக்யூஸ்ட் கிட்ட இருந்து கிளைம் பண்ணி அந்த அமௌண்ட்டையும் குழந்தைக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ட் வந்து நம்ம சட்டம் வந்து இந்த போக்சோல மட்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து முழுக்க முழுக்க இதுல வந்து தப்பு வந்து பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸோட கன்சென்ட் இல்லாம குழந்தை வந்து போட்டோவை அப்லோட் பண்ண கூடாது. இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா குழந்தைங்க கிட்ட சொல்லணும். அப்படி இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் பேரண்டல் கண்ட்ரோல் ஆப் மூலமாவே குழந்தை வந்து இவங்க கண்காணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி போட்டோஸ் வந்து அனுப்புறத ஃபர்ஸ்ட் தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும். அப்படி இல்ல குழந்தை வந்து போட்டோ வந்து அனுப்பிடுச்சு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பெற்றோர் வந்து தைரியமா அதை ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் வந்து பாதிக்கப்படாம இருக்கு. தைரியமா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது இதெல்லாம் வந்து சைபர்ல வந்து வந்து ரொம்ப செக்யூர்டா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாவே அவங்க வந்து அக்யூஸ்ட கண்டுபிடிச்சு உடனே பிளாக் பண்ணி அதுக்குள்ள பனிஷ்மெண்ட் வந்து உடனே கொடுத்துருவாங்க. பேரண்ட்ஸ் தான் இதுல வந்து ஆக்ஷன் வந்து உடனே எடுக்கணும், யோசிக்க கூடாது. சொசைட்டிய யோசிச்சோம் இது வந்து நமக்கு அசிங்கமாயிரும், குழந்தை எல்லாரும் அப்படி பார்ப்பாங்க இப்படி பார்ப்பாங்க எல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து பெண்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து வெளியிடக்கூடாதுங்கிறதுதான் சட்டம். குழந்தைங்கும் போது அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. பேரோ எந்த அட்ரஸ் எந்த ஒரு டீட்டெயிலும் வந்து வெளியில தெரியாமலேயே இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வந்து முடியுது. அதனால பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் தைரியமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதா மிரட்டுறாங்களா உடனே போயிட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஆக்ஷன் எடுங்க. அப்படி எடுக்கும் போது எல்லாருமே அப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது தப்பு பண்றவங்களுக்கு ஒரு பயம் வரும்ல, தப்பு பண்ண மாட்டாங்கல்ல. அதனால ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வந்து பேரண்ட்ஸ் தான்.
இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு குற்றம் இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முறையா அவங்க நீதிமன்றத்தை அணுகி முறையா வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கறது ஒரு முறை. இதுக்கு அடுத்தபடியா இந்த முறையா வந்து நம்ம நேரடியா போய் நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல புகார் வழங்குறதுல இன்னைக்கு என்னென்ன இலவச சட்ட உதவி மையங்கள் செயல்படுது, குறிப்பா இன்னைக்கு நிறைய இலவச தொலைபேசி எண்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தந்த குற்றங்கள் இப்ப நம்ம காவல்துறைக்கு வந்து பாத்திருக்கீங்கன்னா 100, அதே மாதிரி அவசர உதவிகளுக்கு வந்து 108 அப்படின்னு சொல்லி நிறைய இலவச உதவி எண்கள் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. இப்போ இந்த குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய பாதிப்புகளுக்கு வந்து முறையாக புகார் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இலவச சட்ட உதவி மையங்கள் புகார் எண்கள் இதெல்லாம் இருக்குதா, அந்த எண்கள் எப்படி வந்து செயல்படுது, அந்த எண்களில் ஒரு பாதிக்கப்பட்டவர்களுடைய பெற்றோர்களோ அல்லது குழந்தைகளுடைய அந்த உறவினர்களோ ஒரு புகாரை பதிவு செய்யும் பொழுது அந்த புகாரின் மீது நடைபெறக்கூடிய அந்த சட்ட ரீதியான நடைமுறைகள்லாம் என்னென்ன மேடம்?
சைல்டு ஹெல்ப்லைன் சென்டர் ஒன்று இருக்குது, அது வந்து 1098. இது வந்து அஃபென்ஸ், ஆக்சுவலி அஃபென்ஸ். இது வந்து எல்லாருமே 100 கால் பண்ணலாம். ஏன்னா இது வந்து இதுவும் ஒன் ஆஃப் அஃபென்ஸ். உங்களுக்கு 100 போலீஸுங்கிற பயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 1098 அது வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன் கீழே வரும். கம்ப்ளைண்ட் உடனே ரிஜிஸ்டர் ஆயிரும், உடனே வீட்டுக்கு வந்தே வந்து அதுக்குள்ள அதிகாரி வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஹெல்ப்லைன் சென்டர், உமன் ஹெல்ப்லைன் சென்டர் 181, அது வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கிறாங்க. அவங்க வந்து பர்சனலா வந்து குழந்தை அப்புறம் நம்மளை வந்து விசாரிச்சு அதை எப்படி நம்மளை வந்து கைட் பண்ணுவாங்க. இந்த கேசஸ் வந்து நீங்க எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படிங்கறத வந்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளை வந்து கைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அதுவும் முடியல அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லீகல் அத்தாரிட்டியில போயிட்டு கூட நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. ஆனா நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும்.
இப்போ இந்த மாதிரி ஒரு புகார் வந்து பதிவு செய்யப்படுது அப்படிங்கிறப்ப முறையா வந்து இந்த புகாரின் மீது சான்றுகளோட வந்து ஒரு குற்றம் நடத்தப்பட்டிருக்கு, ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு முறையான சான்றுகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த குற்றம் செய்த குற்றவாளிகளுக்கு சட்ட ரீதியா அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சம் எவ்வளவு தண்டனைகள் வந்து சட்ட ரீதியா வந்து கிடைக்கும் மேடம்?
குறைந்தபட்சம் 3 வருடம் முதல் ஆயுள் தண்டனை வரைக்கும் இந்த சட்டத்துல வந்து இடம் இருக்கு. 3 அப்படிங்கிற செக்ஷுவல் அசால்ட் அந்த இதை பொறுத்து, அவங்க செய்யற அஃபென்ஸை பொறுத்து. ஈவன் அவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து அவங்களோட கெஸ்டர் அதாவது செய்கை மூலமா செய்யற தவறுகள் கூட தவறுகள் தான் இந்த ஆக்ட் படி. அதுல இருந்து 3 டு அவங்களோட லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், தென் மரண தண்டனை வரைக்கும் வந்து இந்த போக்சோ ஆக்ட் கீழே அவங்களுக்கு தண்டனை.
நிறைய அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, இந்த மாதிரி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரியான நம்மளுடைய கருவிகள் மூலமா இந்த குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த பாலியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எதிரா என்னென்ன விழிப்புணர்வு இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு, குறிப்பா பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஏன்னா வந்து பள்ளி போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து அதிகமான நேரம் வந்து வீடுகள்ல தங்களுடைய உறவினர்களோட தான் இந்த குழந்தைகள் வந்து இருக்கு. அதே மாதிரி முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் விளையாட்டு அப்படிங்கறது குறைஞ்சு அந்த போன்ல இதுல தான் அவங்களுடைய விளையாட்டு பொழுதுபோக்கு அப்படின்னு ஒரு காலகட்டம் இன்னைக்கு வந்துருச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம இந்த குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கக்கூடிய இந்த குற்றங்களை பத்தி பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க பெற்றோர்களுடைய கடமை அப்படிங்கிறது என்னவா இருக்குது, இந்த குழந்தைகளை அவங்க எப்படி வந்து முறையா வந்து கண்காணிக்கணும், குறிப்பா இது சார்ந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் எப்படிப்பட்ட விழிப்புணர்வு வந்து கத்துக் கொடுக்கணும், ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா எப்படி வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்றது அப்படின்னு, இதுல ஒரு குழந்தையினுடைய பெற்றோரின் நிலைப்பாடு என்ன மேடம்?
பெற்றோர் அப்படின்னு ஓப்பன் கம்யூனிகேஷன் தான். அதாவது என்னன்னா, குழந்தைகிட்ட டெய்லி நீ யார்கிட்ட பேசின என்ன பேசின அது வந்து பேசணும். ஆனா பேரண்ட்ஸ் வந்து பேசுறது இல்ல, அதற்கு இருக்கிற காலகட்டத்துல அவங்களுக்கு அதுக்கான நேரமும் அவங்க வந்து ஒதுக்குறதும் கிடையாது. குழந்தைங்க வந்து அவங்களே மனசுக்குள்ள வச்சுட்டு அவங்களே வந்து முடிவெடுத்து வர்றக்கூடிய சூழ்நிலை தான் இப்ப இருக்குது. இது எப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைய மொத்தம் அவங்க கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்களோ அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. பெண் குழந்தைகள் விஷயமா வந்து குழந்தை பெற்றோர்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கணும். ஏன்னா இப்போ பிரச்சனை அப்படிதான் இருக்குது, அவங்களுக்கே தெரியும் எடுக்கணும். அப்புறம் பெற்றோர் மட்டும் எடுக்க முடியாது, இது வந்து நிறைய அவேர்னஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும் போது அதுல முக்கிய பங்கு வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது இல்லையா. அவங்க வந்து அதிகப்படியான நேரம் வந்து எஜுகேஷனுக்கு தான் அவங்க வந்து செலவிடுறாங்க. அப்படி இருக்கப்போ நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் நம்ம கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசுறதே வந்து தப்பு அப்படிங்கறதுனால ஸ்கூல்ல வந்து இதுக்கான கரெக்டான எஜுகேஷன் வந்து கிடையாது. ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி குட் ஹாபிட் பேட் ஹாபிட் சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்குறாங்க இப்போதைக்கு. ஆனா அதுலயும் இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு டீப்பா சொல்லி கொடுக்கறதும் அதுக்கப்புறம் இதே மாதிரி இருந்தா என்ன மாதிரி முடிவெடுக்கணும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இப்படி இப்படி வந்து இந்த கேசஸ் நடக்குதுங்கிறத குழந்தைங்களுக்கு ஒரு அவேர்னஸா கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு தன்னால ஒரு தைரியம் வந்துடும், அவங்களுக்கும் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய வரும். அதனால இதுல வந்து பெற்றோர்களை மட்டும் சொல்ல முடியாது, எஜுகேஷன் நம்ம டீச்சர்ஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் இதுல ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்.
இப்போ இந்த குழந்தைகளை பொறுத்த மட்டும் இந்த ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபர் எப்படி இருக்காங்க எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்றப்ப ஒரு சமூகம் ஒரு மக்களுக்கு இது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கறது இன்னைக்கு வந்து எப்படி இருக்குது, குறிப்பா வந்து இதை செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எல்லாருமே வந்து மனிதர்கள், நம்ம வந்து யாருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மன ரீதியாகவோ ஒரு உடல் ரீதியாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொறுப்பை நம்ம மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, ஏன்னா இந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும்போது தான் எல்லா குழந்தைகளும் நம்மளுடைய குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு ஒரு மன ரீதியாகவும் ஒரு உளவியல் ரீதியாகவும் ஏற்படுத்தும் பொழுது அதன் மூலமா ஒரு சமூக மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஆணும் பெண்ணும் சமம், ஆண்களாலையும் பெண்களாலையும் ரெண்டு பேருக்குமே ஒரு பாதுகாப்பு தன்மை தான் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஒரு உணர்வுகளை குறிப்பா பள்ளியில் இருந்து இளம் வயதில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்கிட்ட எல்லாருமே நண்பர்கள் சகோதர சகோதரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை பள்ளிகள்லையும் வீடுகள்லையும் எப்படி மேடம் நம்ம கொண்டு வர்றது?
இத ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். அதாவது ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்களை நம்ம வந்து உருவாக்கலாம், இனி வர்ற ஜென்ரேஷனை வந்து ரெண்டு பேரும் ஈக்குவல், இது இப்படி இப்படிதான், இந்த மாதிரி தப்பு பண்ணா இப்படி பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். அதாவது பாலியல் தொந்தரவு வந்து பண்ணக்கூடாது, அதனால என்ன விளைவுகள், அதுல உள்ள பயம் எல்லாத்தையும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டி நம்ம வந்து எஜுகேஷன் மூலமா இனி வர்ற குழந்தைகளை நம்ம எடுத்துட்டு வந்துக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிறாங்களே இவங்கள வந்து தண்டனை மூலமா மட்டும்தானே திருப்ப முடியும். நம்மளோட அவேர்னஸ் பிளஸ் அவங்களுக்கு வந்து இருக்கிற பயம் இது மூலமா தப்பு நடக்காம இவங்களை பாத்துக்கிட்டோம். இனி வர்ற காலத்துல வந்து தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு கரெக்டா அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்து பிள்ளைங்களை வந்து நல்லபடியா நல்ல ஒரு ஜென்ரேஷனா எடுத்துட்டு வரணும்.
மேம், இது வரைக்கும் இன்றைய நம்மளோட நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு என்னென்ன தொந்தரவுகள் குறிப்பா இந்த பாலியல் சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன சிக்கல்கள்லாம் ஏற்படும், அப்படி ஏற்படும் பொழுது சட்டம் அது எப்படி முறையான பாதுகாப்பை வந்து கொடுக்குது, சட்டம் பாதுகாப்பை கொடுத்தாலும் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறதுல பெற்றோர்களுடைய உறவினர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியம், பள்ளி எவ்வளவு முக்கியம், இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வுகள் இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் இந்த ஒரு குற்றங்கள் குறைந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கறத குறித்து மிகச்சிறப்பா மிக தெளிவா பல்வேறு பயனுள்ள கருத்துக்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மேடம்.
நேயர்களே, இதுவரை குழந்தை பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய ஜே ஞான ஜமிலா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.